ஆதியாகமம் 35 வசனம் 16-ல இருந்து 29 வரைக்கும் இன்னைக்கு படிச்சிருக்கோம். இந்த காலகட்டம் யாக்கோபு வந்து கடவுளோடு நெருங்கி வந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். அந்த மாதிரி சூழ்நிலையில அவருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வருத நம்ம பாக்குறோம் இந்த அதிகாரத்துல. இதோடு இந்த அதிகாரம் முடியுது. அவருடைய வேலைக்காரி ஒரு தாய் கிராண்ட்மா மாதிரி இருந்த, ஒரு பாட்டி மாதிரி இருந்த ஒரு வேலைக்காரி, கேக்குதுங்களா? இப்போ கேக்குதா? சரி. அவங்க இறந்ததை பாக்குறோம், ரேச்சல் இறந்த பாக்குறோம், ரூபன் தன்னுடைய முதல் குமாரன் செஞ்ச பெரிய தப்ப நம்ம பாக்குறோம், ஐசாக்கு மறிச்சத நம்ம பாக்குறோம். இதெல்லாம் யாக்கோபுக்கு சொல்லி முடியாத வேதனை கொடுத்த ஒரு காரியம். இன்னும் சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், ஆனா யாக்கோபுக்கு வந்து சொல்லி முடியாத வேதனை கொடுத்த காரியங்கள். அந்த வசனத்தை பாத்தீங்கன்னா யாக்கோபுடைய ரியாக்ஷனு உணர்ச்சிகளே ஒண்ணுமே போடல. ஏன்னா அது போடவே முடியாது. ஏன்னா சொல்லி முடியாததுன்னா எது சொல்லி என்ன பிரயோஜனம்? எவ்வளவு வேதனை இருக்கோன்றத நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நீங்க நமக்கும் வாழ்க்கையில கஷ்டங்கள், பாடுகள், துன்பங்கள் வர்றது உண்டு. நீங்க எத்தனை பேர் அந்த சீடியை கேட்டிருக்கீங்க, பாஸ்டர் பாலாது துன்பங்கள் நீங்க ஃபுல்லா கேட்டிருக்கீங்களா? ரெண்டு மெசேஜ், துன்பங்கள் நமக்கு தடைகள் அல்ல. ரொம்ப அருமையான மெசேஜ். நம்ம 2-3 வாட்டி கூட கேட்கணும், சில பேர் 1 வாட்டி கூட கேட்காம இருக்கீங்க. அப்படி ஒன்னும் அந்த வசனத்தை கேட்கலன்னா என்ன, ரொம்ப இழந்து போவோம் தெரியுங்களா வாழ்க்கையில. கடவுள் எதுக்கு இது வருதுன்றத ஹேண்டில் பண்ண முடியாம, அப்படி அவர் என்ன நோக்கத்தோடு அனுப்புறாரோ அதை பெற்று அந்த ஆசீர்வாதம் பெறாம அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம நடந்துக்குவோம். அது ஆப்போசிட்டா நடந்துக்கும். அதனாலதான் சத்தியத்தை எவ்வளவு கேட்கணுமோ கேட்கறது ரொம்ப நல்லது. நான் வந்து ஏதாவது சிடி உங்களுக்கு கொடுத்தேன்னா நிச்சயமா அது கேரண்டியா அவங்க, நீங்க கேரண்டி எடுத்துக்கலாம். ரொம்ப பிரயோஜனமா இருக்கிறதான் கொடுப்போம் உங்களுக்கு. ஏதோ பிரயோஜனம் இல்லாமல் ஏதோ ஒன்று கொடுக்கணும்னு நான் கொடுக்கவே மாட்டேன். சில நானே கேட்டு இது தப்பு, இது கொடுக்க கூடாது, இதுல தப்பான போதகம் இருக்குன்னு கொடுக்க மாட்டேன். ரொம்ப வேதத்தின் அடிப்படையில நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கிறதான் உங்களுக்கு கொடுப்பேன். ஆகவே நீங்க முயற்சி எடுத்து அதை கேளுங்க. துன்பங்கள் நமக்கு தடைகள் அல்ல, ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். வாழ்க்கையில் அநேக கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு 4 கொஞ்ச நேரம் எடுத்தா கேட்டுடலாம். நம்ம மொபைல்ல கூட போட்டுக்கலாம், இல்ல சிடியா கூட நீங்க வீட்டில் உட்காந்து கேட்கலாம். இவ்வளோ நேரத்தை எதுக்கு எதுக்கோ வீண் அடிக்கிறோம். இதெல்லாம் கேட்காம நமக்கு எப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும்? அதை கேளுங்க. நீங்க எல்லாரும் முயற்சி செய்து இத பாத்தீங்கன்னா, ஒரு அதுல அந்த வசனத்துல வருது. அவரு பாஸ்டர் பாலா அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. என் அருமையான சகோதரர்களே, உங்களுக்கு அநேக விதமான துயரங்கள் நீங்கள் வரும்போது நீங்க என்ன பண்ணணும்? ஒப்பாரி வச்சு அழுகணும்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? மிகுந்த சந்தோஷப்படுங்கன்றாரு. உங்களுக்கு துயரம் வரும்போது யாராவது செய்ய முடியுமா? இல்ல, நம்ம ஒப்பாரி வச்சு அழுதுருவோம் துயரம் வரும்போது. நமக்கு தெரியல, ஏன்னா அந்த விசுவாசியா சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நிச்சயமா சந்தோஷம்தான் படுவோம். நிச்சயமா சந்தோஷம்தான் படுவோம். அந்த செய்தியை கேட்டு பாருங்க, ரொம்ப சந்தோஷப்படணும். யாக்கோபுடைய வாழ்க்கையில அதுதான் நடக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, நம்ம கடவுள்கிட்ட வந்த பிறகு நம்ம என்ன தப்பு செஞ்சோமோ பழசெல்லாம் அதெல்லாம் கணக்கில்ல. ஆனா கடவுள்கிட்ட வந்த உடனே அவர் எனக்கு கடன் பட்டிருக்காரு, ஒரு துயரம் இல்லாத வாழ்க்கையை அவர் எனக்கு கொடுக்கணும், எந்த கஷ்டமும் எனக்கு வந்துடக்கூடாது, வந்துச்சுன்னா அவரை கண்ணாபின்னா நான் திட்டிருவேன். என்ன நினைச்சுட்டு இருக்காரு? நானு இது நினைச்சிருந்தா நான் புள்ளியாரே கும்பிட்டு இருப்பேனே. இது இவர்கிட்ட வந்தா ஒரு கஷ்டம் இல்லாம வாழ்க்கையை கொடுக்கணும்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா யாக்கோபுடைய வாழ்க்கையில அப்படி நம்ம பாக்குறது இல்ல. முதலாவது அவருக்கு அந்த தெபோராவுடைய துயரம், ரொம்ப துயரம், போன வாரம் நம்ம பார்த்தோம். இன்னொன்னு ரேச்சல், சும்மாவா கட்டினார் மனைவியா. எங்க அப்பா வந்து எங்க அம்மா இறந்தப்ப ரொம்ப அழுதாங்க, ரொம்ப இன்னும் கூட நினைச்சு பார்த்தா அழுவாங்க. மனைவிய நம்ம அவங்களுடைய மதிப்பு எப்ப தெரியும் தெரியுமா? அவங்க இல்லாதப்பதான் தெரியும். அதான் இயேசு சொல்றாரு, உங்க மனைவியை புருஷர்களே நேசிங்க, நேசிங்க. அவங்க மனைவி இல்லாதப்ப என்ன, நம்ம வாழ்க்கையில இருந்து ஒரு தாய் கூட நம்மளை விட்டு போயிட்டாங்க, ஆனா மனைவி கூட இருந்து கடைசி வரைக்கும் நம்மள பாதுகாத்து, நம்மள துணிய கொச்ச வச்சு, நிக்கிறத வச்சு, சாக்ஸத்த வச்சு, நம்ம பார்த்து வாழ்க்கையில சமையல் செஞ்சு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கற மனைவி, ஒரு நாள் நம்ம கண்ணை மூடும் போது அவங்களுடைய மதிவு எப்படி அழுவோம் தெரியுமா? என்ன மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணுவோம், என்ன மாதிரி வேலைக்கார மாதிரி நடத்தணும், என்ன மாதிரி மோசமா அவங்கள நடத்தணும், ரொம்ப வேதனைப்படுவோம். மனைவிகளை அதான் நேசிக்கணும். மனைவி, இவரு மனைவி எப்படி கட்டினார் இவரு, இவர் என்ன அழுதுருப்பாரு தெரியுங்களா? 1 வருஷமா 2 வருஷமா எத்தனை வருஷம் வேலை செஞ்சாரு? 7 வருஷங்க. நம்ம அன்பெல்லாம் ஒரு வருஷம் கூட தாங்குறது இல்லை. 7 வருஷம் லவ் பண்ணார், இந்த மாதிரி லவ் கேட்டிருக்கீங்களா? 7 வருஷம் லவ் பண்ணி வேற யாரோ பொண்ண, முதல் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, விட்டாரா? இன்னொரு 7 வருஷம், 14 வருஷம் வேலை பண்ணி கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணுங்க, என்ன அன்பு, என்ன அன்புன்ற மாதிரி எவ்வளவு அன்பு ரேச்சல் மேல அவருக்கு இருந்திருக்கும். அந்த 14 வருஷம் உழைச்சேனே உனக்காக, அந்த அம்மா செத்த பிறகு என்ன அழுதுருப்பாரு, என்ன வேதனை, என்ன, ரொம்ப அவரு கிழிச்சிருக்கும் இந்த வேதனை, உங்களுக்கு புரியுதுங்களா? அது 14 வருஷம் அதுக்காக உழைச்சு அது மேல வச்சிருக்கிற அன்பு கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, அவ்வளவு அதை நேசிச்சார், அவ்வளவு அதை நேசிச்சப்பு அது இறக்கும் போது அவருக்கு வலி நம்மளால சொல்லவே முடியாத வலியா இருந்திருக்கும். சொல்ல போனா 40 வருஷம், இதுக்கப்புறம் 40 வருஷம் அவர் சாக போறாரு, சாகும் போது சொல்றாரு அது அவருக்கு இருந்த வலிய. அந்த 48வது அதிகாரம் 17வது வசனத்துல அவர் சொல்றாரு, ரேச்சல் மறிச்சப்பு நான் என்ன துக்கப்பட்டேன்றார், என்ன மறிச்சப்பு துக்கப்பட்டார், அவ்வளவு துக்கம் இருந்திருக்கு அவருக்கு, அவரு துக்கம் அதுல ஏற்பட்டிருக்கு. இது ஏன் இப்படி நடக்கணும் நம்ம கேட்கலாம், ஏன் இப்படி நடக்கணும் அவருக்கு, பாவம் இல்லையா, சாகக்கூடாது, நான் பிடிச்ச, நான் ரொம்ப விரும்புற, நான் இவ்வளவு 14 வருஷம் உழைச்ச, வேணான்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, அது செத்துனாலும் பரவாயில்ல, ரேச்சல் தான் நான் சாவணும், நான் என்னுடைய அருமையான மனைவி, உயிரே நான் கொடுக்கற அந்த மனைவிய போய் அதுதான் நான் சாவணும். ஏன் இப்படி கடவுள் செய்யறாரு, அவருக்கு கண் இருக்குதா, அவர் கண்ணு இருக்குதா, ஏன் இப்படி செய்யறாருன்னு தான் நம்ம நினைக்கிறோம், எனக்கு ரொம்ப பிடிச்சதைத்தான் ஏன் அவர் இப்படி எடுக்கிறாருன்னு நம்ம நினைக்கிறோம். யாக்கோபு வந்து கடவுள்கிட்ட நெருங்கி போய்கிட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு பெரிய தப்பு ஒரு வாழ்க்கையில இருந்தது, என்னன்னா ரேச்சல் மேல அளவு கடந்த ஒரு அட்டாச்மெண்ட், அளவு கடந்த ஒரு அட்ராக்ஷன், அது அளவு கடந்த ஒரு இது இருந்துச்சு, புரியுதுங்களா? அதை வந்து கரெக்ட் பண்ணணும்னு ஒரு கஷ்டமான ஒரு வியாதி அது. இந்த உலகத்துல எதை வச்சோ நம்ம அடவு கடந்த அளவுக்கு கடவுள் நமக்கு அநேக கிஃப்ட்ஸ் கொடுக்கறாருங்க, மனைவின்றது ஒரு கிஃப்ட், ஒரு அளவுக்கு மீறி அது மேல அட்ராக்ஷனும், எந்த கிஃப்ட் மேலயும் அளவுக்கு மீறி அது மேல சிந்தனைகளும் ஆசையும் நம்ம வச்சுட்டோம்னா ஒரு கசப்பான மருந்து கடவுள் கொடுக்கத்தான் செய்யறாரு, புரியுதுங்களா? இந்த உலகத்துல அதனால தான் கடவுள் கொடுக்கற கிஃப்ட்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணணும், பர்மனண்டா என்ஜாய் பண்ணணும், என்ன பண்ணணும் தெரியுமா, அது அளவுக்கு மீறி அது மேல நம்ம மனசு வச்சு ஆசையை வச்சிடக்கூடாது, புரியுதுங்களா? அது அதை எப்படி செய்யறது, அது எது கொடுத்தாலும் அது அவருடைய மகிமைக்கு நம்ம செய்யும் போது அது மேல அவ்வளவு ஆசை நமக்கு இருக்காது, அவர் மேலதான் ஆசை இருக்கும், அவரு தானே எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு, அது மேல நம்ம ரொம்ப ஆசை வச்சிட்டோம்னா ஒரு கசப்பான மருந்தை கொடுக்கறாரு, அதை தான் நம்ம பாக்குறோம். அது மேல ரேச்சல் மேல அவர் இருந்த அன்பை எவ்வளவு மருந்து கொடுக்கறாரு, என்ன மாதிரி இழந்திருப்பாரு, அந்த மாதிரி எவ்வளவு ஒருத்தர் நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு வலி எடுக்கோங்க. நம்ம எவ்வளவு ஒரு காரியத்துல அவ்வளவு அன்பு அதெல்லாம் உலகத்துல செலுத்திடுறோமோ அதுல ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது அவ்வளவு மூல குழம்பி அவ்வளவு வேதனை நமக்கு வந்துடும், அவ்வளவு கசப்பு வந்துடும், அவ்வளவு டிசப்பாயிண்ட் நமக்கு வந்துடும். அந்த மருந்து கடவுள் கொடுக்க செய்யறாரு, யாக்கோபுக்கு அப்படி ஆச்சு. அதனாலதான் நம்ம அதுக்கு அந்த பாடத்தை கத்துக்கிறோம், கடவுள் கொடுத்த எந்த காரியத்திலயும் அதை சரியா நம்ம நல்லா என்ஜாய் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அளவுக்கு மீறி வைக்க கூடாதான். இயேசு சொன்னார், என்னை விட தன் தகப்பனையோ தாயோ மனைவியோ புருஷனையோ என்னை விட அதிகமா நேசிக்கிறவன் அவன் என் சீஷனா இருக்க லாய்க்கு இல்லைன்றார். நம்ம எந்த உறவுலையும் அவருக்கு மேல அன்பு வச்சிடக்கூடாது, அது ரொம்ப அந்த கசப்பு கொடுப்பார், எப்படியோ கொடுப்பார், பிரிச்சிருவார் ஒரு வேலை, அந்த பிரிவு நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கலாம், என்னவோ ஒன்னு பண்ணுவார், புரியுதுங்களா? சரி, ரேச்சலை பாக்குறோம், ரேச்சல் அம்மா, அந்த அம்மாக்கு ரொம்ப துக்கம், துக்கத்தோடு அந்த அம்மா செத்துருச்சு. பாவம், சில பேர் ரொம்ப துக்கம், துக்கம்னா துக்கம், எந்த அளவுக்கு துக்கம்னா அந்த பிறந்த பிள்ளைக்கு என்ன பேர் வச்சிருச்சு, பென்னோனின்னு பேர் வச்சிருச்சு. பென்னோனினா என்ன அர்த்தம் தெரியுங்களா, துக்கத்தின் மகன், எனக்கு துக்கம் கொடுத்த மகன் அப்படின்னு நமக்கு யாராவது பேர் வச்சிருந்தா எப்படி இருக்கும், பென்னோனின்னு யாருக்கும் பேர் வச்சிடாதீங்க நீங்க, அதுக்கு அர்த்தம் என்ன, துக்கத்தின் மகன், துக்கம் கொடுத்த மகன், எனக்கு துக்கத்து, எனக்கு பிறந்தவனே அம்மா ஒழுங்கிருச்சுன்றது இல்ல, அந்த மாதிரி துக்கம் கொடுத்த புள்ள இது, இந்த மாதிரி துக்கத்தோட அந்த அம்மா செத்துருச்சு. நமக்கும் அப்படித்தான் ஆகுது, அந்த துக்கம் வரும்போது சரியா அதை கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதப்போ துக்கத்திலேயே நம்ம முழுகி போயிடுறோம். கடவுளை துக்கமா சொல்றது புள்ளை, அவருக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை கொஞ்ச நாள் முன்னாடி இந்த அம்மா என்ன சொல்லிச்சு தெரியுங்களா, யாக்கோப பார்த்து, எனக்கு புள்ளைய கொடுக்கும் இல்லைன்னா நான் செத்துருவேன்னு சொல்லிச்சு. ஞாபகம் இருக்குங்களா, இப்ப பிள்ளைய கொடுக்கறாரு, அந்த அம்மா செத்து போகுது. புள்ளைய கொடுத்திருக்காரு, புள்ளைய கொடு செத்துருவேன் தானே சொன்ன, புள்ளைய கொடுத்தாருல்ல, கேட்டு கேட்டு பார்த்து புள்ளைய கொடுத்தாரு, அந்த புள்ள கொடுத்திருக்காரு, அவருக்கு ஸ்தோத்திரம். சாகத்தான் போகுது, ஆனா ஒரு சந்தோஷமா சாகலாம் இல்லையா, கடவுள்கிட்ட போறேன்ற ஒரு சந்தோஷத்தை சாகலாம் இல்ல, துக்கத்தோடயே சில பேர் துக்கமாவே இருந்து துக்கத்தோடயே இந்த உலக விட்டு போற மாதிரி துக்கம், துக்கத்துல முழுகி போறது. கடவுள் என்ன செஞ்சிருக்காரு, என்ன கொடுத்திருக்காருன்ற ஆசீர்வாதம் பாக்குறது இல்ல, புரியுதுங்களா? எதுலயும் பாத்துக்கணும். சரி, இத நம்ம பாக்குறோம், அந்த நன்றி இல்லாம கடவுளுடைய இரக்கத்தை பார்க்காம ஒரு துக்கம், துக்கம் வந்து நம்ம மனச மூடி விடுகிறது. ரேச்சலுக்கு ஒரு பலிபீடத்தை, இது பலிபீடம்ன்ற ஒரு தூணை அங்க போடுறாரு, அந்த தூணை கட்டுறது இன்னைக்கும் இருக்கு, தெரியுங்களா உங்களுக்கு? ரேச்சல் நீங்க இஸ்ரேல் டூருக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு கோபுரம் காமிப்பாங்க, ரேச்சலுடைய கல்றது, இன்னைக்கும் அந்த இடம் இருக்குது. ரொம்ப இன்டர்நெட்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்னைக்கும் ரேச்சலுடைய கல்ற இருக்குது, இன்னைக்கும் பாக்கலாம், அதை கட்டிட்டு போட்டிருக்காங்க, அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். இப்போ இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா ரேச்சலோட கல்றையை நீங்க பாக்கலாம். இது நம்ம பைபிள்ல படிக்கிறது கதை இல்ல, நிஜமா இருக்குது. சரி, இதெல்லாம் பாக்குறோம், இவ்வளவு துக்கம் ஏற்படுத்தி கடைசியில அவங்க மகன், சொந்த மகன் போய் பயங்கரமா அம்மா உறவுல இருக்கிறகிட்டயே போய் நம்ம தப்பு, எப்படி கிழிச்சிருக்கோம் அந்த மனுஷனுக்கு வேதனை. அது மாத்திரம் இல்லாம அப்பா இறந்துட்டார், என்ன அடுத்தடுத்து எப்படி நடக்குது பாருங்க, என்ன மாதிரி வேதனைகள் வருத நம்ம பாக்குறோம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இதுல இருக்கிற பெரிய அழகே என்னன்னா, அதெல்லாம் யாக்கோபு எப்படி சமாளிக்கிறாருன்றதுதான். அது ரொம்ப அந்த வசனங்களை போட்டிருக்கு, ரொம்ப அழகா போட்டிருக்கு, அதை நம்ம கவனிக்கணும். அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறாரு பாருங்களேன், நம்மளும் இப்படித்தான் சமாளிக்கணும். அது ஒரு நிமிஷம் அதை எடுத்துடுறேன். ரெண்டு ரெண்டு விதமான வாழ்க்கை நமக்கு இருக்குங்க. ஒரு ஸ்மூதா அந்நிய ஜாதிங்கெல்லாம் அதான் விரும்புறது, என்ன எனக்கு எந்த பிரச்சனையும் ஆவாம ஸ்மூதா லைஃபா இருந்து அப்படியே ஸ்மூதா போயிடணும், ஒண்ணுமே ஆகக்கூடாது. ஆனா நமக்கு கடவுளுடைய வழியில என்ன ஆகுது, ஒரு டைம்ல டபா டபான் உழுற மாதிரி ஆகுது, வேதனை ஆகுது, ரொம்ப கஷ்டம் ஆகுது, இப்படித்தானே ஆகுது. அது நமக்கு பிடிக்கிறது இல்ல, அப்படி நம்ம இருக்கக்கூடாது, அது அப்படி இல்ல. அதை பாப்போம் நம்ம. யாக்கோ பாருங்களேன், அவ்வளவு துயரமா அவர் இருக்கும் போதும் அவருக்குள்ள மகாபெரிய சமாதானமும் விசுவாசம் இருந்ததை நம்ம பாக்கலாம். எங்க பாக்குறோம், இதுக்கு முன்னாடி கடவுள் வந்து அவர் காட்சி அளிச்சு என்ன சொன்னாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், உன் பேர் என்ன, இன்னுமே இஸ்ரவேலா நான் வைக்க போறேன்னு. அவருடைய விசுவாசம் நாலஞ்சு இடங்கள்ல பாக்குறோம், ஒரு ஒரு வாட்டியும் பாக்குறோம். அந்த அம்மா அந்த பிள்ளைக்கு பெனோனின்னு பேர் வச்சுச்சு. இவர் என்ன பண்ணாரு, அவரும் பெனோனி நான் கூப்பிட்டாரு, பெஞ்சமின் மாத்தி விட்டார். அதுல ஒரு விசுவாசத்தை பாக்குறோம், ஏன்னா அவருக்கு துக்கம் இல்ல, ரேச்சல போனது அவருக்கு துக்கம் இல்ல. ஆனா அவர் என்ன பாக்குறாரு, கடவுள் இறக்கத்தை பாக்குறாரு. துக்கத்து துக்கம் தான், ஆனா கடவுளுடைய இறக்கம் கடிது. எனக்கு வயசு பெனோ பெஞ்சமின் என்ன அர்த்தம் தெரியுங்களா, என் வலது கழுத்துக்கு பலம் கொடுக்கிற ஒரு மக. ரேச்சல் என்ன விட்டு போயிருச்சு, ரேச்சல் என்ன விட்டு போனாலும் நான் வயசாக காலத்துல எனக்கு பலம் கொடுக்கிற ஒரு மகனா கர்த்தர் கொடுத்திருக்காருன்ற அந்த பாசிட்டிவ் அவர் பாக்குறாரு. ஒரு விசுவாசி அப்படித்தான் பார்ப்பான், எந்த துக்கத்திலையும் பாசிட்டிவ் இருக்கு தெரியுங்களா, எந்த துக்கத்திலையும் எவ்வளவு நன்மைகள் இருக்கு தெரியுங்களா, அதை பார்த்து நன்றி செலுத்துறவன் தாங்க விசுவாசி. துக்கம் பட்டு அப்படியே ஒப்பாரி வச்சுக்கிட்டு இல்ல, ஒப்பாரி வச்சுக்கிட்டு ஐயோ குய்யோன்னு இல்ல, எந்த துக்கத்திலையும் பாசிட்டிவா பாக்கணும், என்ன கடவுள் இதுல செய்ய நினைக்கிறாரு. அதான் யாக்கோபு பார்த்தாரு பாருங்களேன், பெனோனின்னு அவரும் வச்சிருக்கலாம் இல்ல, ஆமா பெனோனி வா துக்கத்தின் மகனே, வா துக்கத்தின் மகனே போன் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கலாம் இல்ல, பெஞ்சமின் ஏன்னா வலது கருத்து. அதுல அவர் விசுவாசத்தை பாக்குறோம். இன்னொன்னு என்ன பாக்குறோம்னா, ரேச்சல் அந்த அந்த கல்றைக்கு மேல அவர் ஒரு தூணை வைக்கிறார், தூண். அது என்னன்னா, முதல்ல ஒரு தூண் பெத்தேல்ல வச்சாரு, அந்த பெத்தேல்ல வச்ச தூண் வந்து நன்றியின் தூண், ஒரு கடவுள் இவ்வளவு செஞ்சாரேன்னு நன்றி பலிபீடம் கட்டி தூண் வச்சாரு. இங்க வந்து ஒரு விசுவாசத்தின் தூண், என்னன்னா இதோடு வாழ்க்கை முடியல, இதோடு ரேச்சல் என்ன விட்டு பிரிஞ்சிடல, ஒரு நாள் இதே ரேச்சல் எந்திரிக்கும், உயிர்த்தெழுதல் மேல அவருக்கு நம்பிக்கை இருந்ததுனால தான் அந்த கல்ற மேல தூண வச்சார், புரியுதுங்களா? அந்த மரணத்திலயும் பாசிட்டிவ் இருக்குங்க ஒரு விசுவாசிக்கு, புரியுதுங்களா? ஒரு விசுவாசியா தான் விசேஷம் அவன், இந்த மரணத்திலேயே அவன் பாசிட்டிவ் பாக்குறான். அடுத்தது 21வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அது உட்காந்துகிட்டு ஐயோ ஒரு ஒப்பாரி வைக்குவாங்க தெரியுங்களா, உன்னை அப்படி கட்டினே இப்படி கட்டினே அப்படி பண்ணனே இப்படி பண்ணனேன்னு அவர் உட்காந்துகிட்டு, இன்னமே நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், 14 வருஷம் சம்பாரிச்சு பொண்டாட்டி செத்துருச்சே, நான் இன்னுமே வாழ்ந்து என்ன பிரயோஜனம், இனிமே நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு இல்ல அவர், என்ன சொல்றாரு பாருங்க 21வது வசனத்துல, இஸ்ரவேல் வேற வசனம் படிக்க 36 படிச்சிருக்கேன் சாரி, இஸ்ரவேல் பிரயாணம் பண்ணினான், இங்கிலீஷ்ல நல்லா இருக்கு, இஸ்ரவேல் மூடான், ஆரம்பிச்ச தொடர்ந்து பண்ணார் அவர் பிரயாணம். அங்கேயே உக்காந்து தலைமலை கை வச்சு போச்சு எல்லாமே நிற்கல, வாழ்க்கையில தொடர்ந்து பிரயாணம் பண்ணினார், கடவுளுடைய நோக்கத்தை தேடி போனார். புரியுதுங்களா? அதான் அவருடைய விசுவாசத்தை பாக்குறோம். அதுல என்ன பேர் போட்டிருக்க அவருக்கு? யாக்கோபுன்னு போடல பாத்தீங்களா? ஏன்னா இஸ்ரவேல் ஏம் தர்மா பேர் வருது அங்க. அவர் அந்த பேருக்கு தகுந்த மாதிரி அங்க நடந்துக்கிறார். அவர் விசுவாசம் அங்க இருக்கிறதுனால தான் எப்பப்பெல்லாம் அவர் பேருக்கு தகுந்த மாதிரி நடந்தாரோ அங்க இஸ்ரவேல்னு வரும். எப்பெல்லாம் பழைய யாக்கோபு இருக்கோ அங்க யாக்கோபுன்னு பேர் வரும். இஸ்ரவேல் பிரயாணம் பண்ணினான். அவர் விசுவாசத்தை அங்க பாக்குறோம். உட்காந்து தலைமையில ஒப்பாரி வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு அடிச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இல்ல அவரு. அதான் நம்ம பாக்குறோம், அந்த வளர்ச்சியை நம்ம பாக்குறோம். இன்னொன்னு கூட 22 வசனத்துல அந்த கடைசி பக்கம் பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் அதை கேள்விப்பட்டு, தன் மகன் செஞ்ச தப்ப இஸ்ரவேல் கேள்விப்பட்டு, ஒரு அதுல என்னன்னா அவருக்கு கிழிச்சிருந்தாலும் ஒரு விசுவாசத்தோடு அத கடவுளுடைய இருக்கிற பலத்தோடு அதை அணுகினார். ஒரு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இல்ல கடவுளுடைய இதை பார்க்கும்போது. சரி, இதுல அவருடைய வளர்ச்சியை நம்ம பாக்குறோம். இதே மாதிரி நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில ரெண்டு வழி நமக்கு இருக்குங்க. ஒரு ஸ்மூதான வழி. உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒன்னும் கஷ்டம் தெரியாம நான் சொல்லல. ஒண்ணு என் வாழ்க்கையில கிறிஸ்து கிட்ட வந்ததுல இருந்து குடும்பத்துல பயங்கர ஆப்போசிஷன், பயங்கர ஆப்போசிஷன், குடும்பத்துல ரொம்ப பயங்கர கஷ்டங்கள், வேலையில ரொம்ப பெரிய கஷ்டங்கள், ரொம்ப கஷ்டத்தை நான் அனுபவிச்சேன். கஷ்டம்னா எனக்கு என்னன்னு தெரியும். அதோட வழியை நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன், கஷ்டம் ரொம்ப அனுபவிச்சு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இயேசு கிட்ட இருந்து கஷ்டங்கள்லாம் எப்பப்பாரு அது திரும்பி பாத்தீங்கன்னா நம்மள மேல 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 கொண்டு வந்திருக்கும். இயேசுகிட்ட இருந்து அனுபவிக்கிற கஷ்டங்கள்லாம் நம்மளை எப்பவும் மேலதாங்க கொண்டு வரும். கடவுள்கிட்ட நெருங்கி போகும்போது நமக்கு வர கஷ்டங்கள்லாம் மேலதான். வேலையிலயும் கஷ்டமெல்லாம் வரும் பாத்தீங்கன்னா அதுல மேல உயர்வு கொடுத்திருப்பாரு. குடும்பத்திலே அதே மாதிரி தான். அந்த மாதிரி கடவுள்கிட்ட இருக்கிற கஷ்டங்க வரதான் செய்யும். அது இல்லன்னு சொல்ல முடியாது கஷ்டங்க. ஆனா அதுல பாத்தீங்கன்னா அது நம்மளுக்கு நம்மளை அழிக்கிறதுக்கு வர்றது இல்ல, நம்மளை ஒழிச்சு கட்டுறதுக்கு வர்றது இல்ல, நம்மள மேல கொண்டு போறதுக்கு வருது. உங்களுக்கு எக்ஸாம் நல்லா படிச்சு சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து எக்ஸாம் வைக்காம இருக்காங்களா? 4th ஃபிப்த்துக்கு போனோன்னா என்ன பண்றாங்க? எக்ஸாம் வைக்கிறாங்க இல்லையா? கடவுள் அதே மாதிரி சபையில நல்லா சொல்லிக் கொடுத்துட்டு இருப்பாங்க, நீங்களும் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆனா ஒரு டெஸ்ட் வந்துட்டா போச்சு, டெஸ்ட் மாத்திரம் வரக்கூடாது. எனக்கு கேட்டுக்கிட்டே படிச்சுக்கிட்டே இருப்பேன் நானு, டெஸ்ட் மாத்திரம். ஆனா டெஸ்ட் கொடுப்பாரு, நீங்க படிக்கிற காரியங்களுக்கு எல்லாம் டெஸ்ட் இருக்கு. அந்த டெஸ்ட் வரும்போது ஏன் டெஸ்ட் வருதுன்னா, நான் இன்னொரு டெஸ்ட் வரும்போது கஷ்டம் தான் இல்ல இல்ல, ஆனா நான் இன்னொரு கிளாஸ் போறதுக்கு தான் டெஸ்ட் வருது. நான் பாஸ் பண்ணிட்டேன்னா அடுத்து எவ்வளவு குரோத் எனக்கு, அப்படிதான் கஷ்டத்தை பாக்கணுங்க. எனக்கு வளர்ச்சி கடவுள் டெஸ்ட் வரலையே தான் பேஜார் பண்ணும் நீங்க. ஏன்னா நீங்க இன்னும் தேர்றமா தெரியல உங்களுக்கு, அதனாலதான் டெஸ்டே கொடுக்க மாட்டேறாரு அவரு. டெஸ்ட் வந்துச்சுன்னா சந்தோஷப்படணும் நீங்க. கஷ்டம் வரும்போது அது பாஸ் பண்றதுக்கு தான். புரியுதுங்களா? அந்த மாதிரி கடவுள்கிட்ட கஷ்டம். இன்னொரு வாழ்க்கை எப்படி தெரியுமா? ஸ்மூதா, ஒரு பிரச்சனையும் இல்லாம, எந்த இதுவும் இல்லாம ஸ்மூதா 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 கீழே போய் அக்னிக்கடலுக்கு போயிடும், நரகத்துக்கு போயிடும். அந்த மாதிரி வாழ்க்கை வேணுமா? அது பிரயோஜனம் இல்லை. ஒரு வளர்ச்சியும் இருக்காது, ஒரு முன்னேற்றமும் இருக்காது, அது பயங்கரமான வாழ்க்கை. சரி, அப்படி இல்லாம நம்ம ஏதாவது யாக்கோபுடைய வாழ்க்கையில கத்துக்கிறோம். அவருடைய விசுவாசத்தை பாக்குறோம். அவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த விசுவாசத்தை அவர் எப்படி அணுகிறாருன்றத இதை நம்ம நம்ம வாழ்க்கையில கரை பிடிக்க பார்ப்போம். சரி,